புரிவதற்கு முன்னால் உயிரும் மேலான கண்மையாய் அவர்களை கலக்கம் கனவிடம் கண்டு ஆனந்த பரவந்த முறையின் வேறுபப் பாட்சியத்தை நிறைவாக தந்தருவானாக உலகத்து இடையவான் கழகத்துள்ளாவை பலமுறை பலமுறை சவாபதியும் பாட்சியத்தையும் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தை பலமுறை பலமுறை தியாகத்தையும் பாட்சியத்தையும் அல்லாஹ் நிறைவாக தந்தருவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொலைகளை அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொலைகளே ஒரு சிறந்த அருட்கொலை. அவனை நினைத்து நாம் வணங்குவோம். அவனை நினைத்து நாம் வணங்குகிற பொழுது அந்த வணக்கம் தூய்மையான வணக்கமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் எல்லா சட்டங்களையும் அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக ஈமான் கொண்டு செயல்படுகிறோம். கண்மணி நாயகம் செல்லலாம் அறிவிப்பவர்கள் சொல்லித் தருவார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமே அல்லாஹுவை நினைக்கக்கூடிய அமல்களாக செயல்பூர்வமானதாக அமையும் என்பார்கள். அது எப்படி? அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போல, உங்களை நான் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதனுடைய அடிப்படை கருத்து, உண்ணுகிற போதும் உறங்குகிற போதும் யாழ்வா நான் உன்னுடைய உணவை உண்ணுகிறேன், காரணம் உன்னை வணங்குவதற்கு எனக்கு சக்தியாக அமையும் என்று நினைக்கிற போது அவன் உணவு உண்ணுவதும் அவனுக்கு வணக்கமாக மாறுகிறான். உறங்குகிறான், உறங்குகிற பொழுது நான் நல்ல முறையில் உறங்கி விழித்திருந்தேன் என்றால் உன்னை வணங்குவதற்கு அது ஒரு வழிகாட்டாக அமையும் என்ற அடிப்படையில் அவன் உறங்குகிற பொழுது அதுவும் அல்லாஹ்வுடைய வணக்கமாக மாறுகிறது. நடக்கிறது, அவன் திருநீர் கழிப்பது, சுற்றி செய்வது, அத்தனையும் எண்ணத்தின் அடிப்படையில் அது இறை அமல்களாக மாறுகிறது என்பதை நாதாக்களும் நமக்கு சொல்லித் தருவார்கள், கண்மணி நாயகமும் நமக்கு விளக்கி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, ஆயிரம் ஆயிரம் நியமத்துகளை விட சிறந்த நியமத்தாக இருப்பது அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய நியமத்து என்று நாம் சொல்லி காட்டுவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வை சுற்றி தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்கிறார்கள் கஅபாவின் கருந்திரையை பிடித்துக் கொண்டு ஒருவன் அவனுடைய இரண்டு கண்ணும் குருடாக்கப்பட்டு வாய் சரியாக பேச முடியாமல் கைகால்கள் எல்லாம் குற்றத்தால் பாதிக்கப்பட்டு சரியான முறையில் காதும் கேட்க முடியாத நிலையில் இருக்கிறான். அவனுடைய வாயிலிருந்து ஏதோ வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறோம். இதை ஈசாலிப்பெல்லாம் உத்து கவனிக்கிறார்கள். கவனித்தவர்களாக அந்த மனிதனுடைய வாயோடு தான் நெருங்கியவர்களாக கேட்கிறார்கள். அவருடைய காதலையே சென்று கேட்கிறார்கள், என்னவோ சொல்கிறாயே, என்ன சொல்கிறாய், எனக்கு சொல்லிக் காட்டேன் என்று விளக்குகிற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் ஒரு வார்த்தையை, யாரெல்லாம் பெரும்பாலான மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நோயை விட்டும் என்னை காப்பாற்றினாயே, உனக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற வார்த்தையை சொல்கிறார். சிந்திக்கின்றார்கள், கைகால்கள் மூடமாக இருக்கிறது, முடமாக்கப்பட்டிருக்கிறது, காது சரியாக கேட்கவில்லை, கண் பார்வை இல்லை, பேசுவதற்கு சரியான சக்தி இல்லை. இப்படிப்பட்ட மனிதன் கேட்கின்ற வார்த்தை பெரும்பாலான மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நோயை விட்டும் என்னை காப்பாற்றினாலே உனக்கே நன்றி என்று சொல்கிறானே என்றதும் அவனிடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள். விளக்கம் கேட்கிற போது அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ் தஆலா எனக்கு சரியான பார்வையை தரவில்லை, சரியான கேள்வி புலன் இல்லை, நல்ல பேசக்கூடிய சக்தி இல்லை, நடந்து சுற்றி செய்யக்கூடிய சக்தி இல்லை, இருந்தாலும் என்னுடைய இதயம் அல்லாஹுவை நினைக்க மறக்கவில்லை, ஆதலால் நான் எனக்கு பெரும்பாலான மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் எனக்கு ஏற்படவில்லை என்று விளக்கம் சொல்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலாவை நாம் வணங்குவதற்குரிய பாக்கியத்தை அவன் நமக்கு தருகிறானே, அது ஒரு பெரும் பாக்கியம், ஒரு பேரருள். அந்த வணக்கம், அந்த ஈடுபாடு அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே உள தூய்மை, உள்ளம் தூய்மையாக இருக்குதல் என்ற இஹ்லாஸ் தேவை. இஹ்லாஸ் இல்லாத தூய்மையான எந்த அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை. காரணம், ரப்பல் ஆலமீன் யார், உள்ளங்களை அறிபவன், வெளிப்படையான செயல்பாடுகளைக் கொண்டு ஏமாறக்கூடியவனாக இல்லை அல்லாஹு தஆலா. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு விளக்கி காட்டுவார்கள். ஒருவன் கடை தெருவிற்கு செல்கிறான், ஜாமான்களை வாங்குவதற்காக வேண்டி பொருட்களை வாங்கி வரலாம் என்று செல்கிறான். செய்கிறவனுடைய மனதிலே நம்மை பார்த்து பிறர் நினைக்க வேண்டும், அதிகமான பொருள் வாங்கிக் கொண்டு வருகிறான் என்ற எண்ணத்தோடு ஒருவன் சென்று கடைத்தெருவிலே ஒரு மூலையிலே அமர்ந்து கடைத்தெருவில் கிடைக்கக்கூடிய கற்களையும் மண்ணையும் அள்ளி தன்னுடைய பைக்கில் நிரப்பி வைத்து மேலே இருக்கிற பொருட்களை வாங்கி மூடி வைத்து வெளியே வருகிறான். மக்களெல்லாம் பார்க்கிறார்கள், அதிகமான பொருள் வாங்கி செல்கிறான் என்று நினைத்துக் கொள்வார்கள். இதை கொண்டு இவருக்கு ஏதாவது பலன் உண்டா என்று கேட்கிறார்கள். ஜென்மை நாயகம் வீட்டிற்கு வந்தால் கல்லும் மண்ணும் கடைத்தெருவில் கிடைக்கின்ற கல்லையும் மண்ணையும் வீட்டில் வைத்து என்ன பொருளாவது இருக்க முடியுமா? அதே போன்றுதான் நாம் உணர்ச்சியே இல்லாமல் பிறர் நம்மை ஒரு வணக்கத்தாளி, ஒரு நோன்பாளி, ஒரு சக்காத்தி அதிகமாக சதக்காவை கொடுப்பவன் என்ற புகழுக்காக வேண்டி என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் அமல்களை செய்கிற பொழுது அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தராது மட்டுமல்லாமல் இவனுக்கு எந்த பலனையும் தராது. பயிரைய கற்களை நினைத்து மேலே சில பொருட்களை வைப்பதை கொண்டிருக்கும் என்று உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளத்தூய்மையின் அவசியத்தை நமக்கு விளக்கித் தருவதோடு இல்லாமல் சொன்னார்கள், சகாபாக்களே உங்களின் மீது நான் அதிகமாக பயப்படக்கூடியது எது தெரியுமா? மற்றெல்லாத்தையும் விட அதிகமாக நான் பயப்படுகிறேன் அது என்ன தெரியுமா? அச்சிறுப்பு தடையில் சிறிய சிறுக்கு என்றார்கள், சிறிய சிறுக்கு என்றார்கள். அப்பொழுது சகாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகமே மச்சிறுப்பு தடையில் சிறு சிறுக்கு என்றால் என்ன, எங்களுக்கு விளக்கம் தாருங்களே என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா உள்ளங்களை அறிவான். ஒரு மனிதன் வணக்கத்திற்காக வேண்டி செல்கிற பொழுது அவன் நினைக்கிறான் என்னை பிறர் தொழுகையாளி நோன்பாளி என்று எண்ணத்தோடு முகத்துதியோடு வணங்குகிறான் என்றால் எனக்கும் இபாதத் செய்கிறான், அவருக்கும் இபாதத் செய்கிறான். இது சிறிய திருக்காக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் என்றால் அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமல்கள், நாம் செய்கின்ற நல்ல அமல்கள், ஈமானை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய அமல்கள் தரம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, பதுரு போர்க்களம் நடந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒன்றை நினைத்து பார்க்கிறோம். பதுரு போர்க்களத்தில் 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ததை பற்றி குர்ஆனில் கோடிட்டு காட்டுவான். பதுரு போர்க்களத்திலே உங்களுக்கு நான் உதவி செய்தேன், நீங்கள் அற்பமானவர்களாக இருந்தீர்கள், கம்மியான எண்ணிக்கையில் இருந்தீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று முடிக்கிறான். பதுரு போர்க்களத்தில் 300 சஹாபாக்கள் தன்னை விட 3 மடங்கு எதிரிகளை நேர்த்தி அடித்தார்கள் என்றால் அவர்களிடத்தில் இருந்த இஹ்ராம் என்று இதனை வேறொரு ஆயத்தின் மூலம் நமக்கு விளக்கி காட்டுகிறார். பதிலே நான் உதவி செய்தேன், உதவியிலும் உதவி செய்தேன். இது நசரக்கும் உள்ளாகும் யோம ஹுனைன், இது அரங்கமக்கும் கத்திரக்கும் பலம் தூமணி அனுப்பும் செய்யும். புனையின் போர்க்களம் ஒன்று நடந்தது, அதில் சகாபாக்கள் 12,000 பேர்கள், கண்மணி நாயகத்தினுடைய தலைமையில் 12,000 சகாபாக்கள் நல்ல வாழ்வளத்தோடு ஆயுதபலத்தோடு ஆர்வலத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் 4,000 பேர்கள். அப்பொழுது ஒரு சகாபு, நாம் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறோம், படைபலம் இருக்கிறது, ஆயுத பலம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, நாம் இங்கு வெளிவிடலாம் என்று சொன்ன சமயத்தில் கண்மணி நாயகம் சொன்னார்கள், எண்ணம் தூய்மையாக இல்லையே, இந்த வார்த்தை சரியானதாக இல்லையே, உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை சரியாக இல்லையே என்று சொன்னார்கள். சொல்லி முடித்து போர் தொடங்கியது. சகாபாக்கள் விரண்டோடினார்கள். 4,000 பேர்களை பார்த்து 12,000 சகாபாக்கள் விரண்டோடினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இது அஜபத்தும் கசரத்தும், உங்களுடைய எண்ணிக்கையை கொண்டு நீங்கள் திறமை பெற்றீர்கள், பலம் தூமணி அன்பும் செய்ய, அது உங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை, அறிவு விமான உங்களுக்கு இந்த உலகமே நெருக்கடியாக மாறியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன நடந்தது? எதிரிகள் மரங்களுக்கு மேலிருந்து கொண்டு அம்புகிறார்கள், அந்த அம்பினுடைய தாக்கம் சகாபாக்களுக்கு எங்கிருந்து அம்பு வருகிறது என்று தெரியாமல் திரண்டோடினார்கள். சிலர் புனையிலும் இருந்து மதியாரை நோக்கி ஓடினார்கள். இறுதியாக அல்லாஹ் உதவி செய்தான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலைக்கு மேலாக ஏறி நின்று கொண்டு சப்தம் எழுகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வார்கள், அவர்கள் அவர்களுடைய சப்தம் சுமார் 8 கிலோமீட்டருக்கு சப்தம் கேட்குமா, மலைக்கு மேலாக ஏறி நின்று கொண்டு சப்தமிட்டார்கள், ஓ தோழர்களை வாருங்கள் என்று மீண்டும் அழைத்தார்கள். மீண்டும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹின் மீது தூய்மையான எண்ணம் வைத்தார்கள். உனையின் வெற்றி களமாக மாறியது. அருமையானவர்களே, கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம், பதில் கம்மியான எண்ணிக்கை, தூய்மையான எண்ணம், தூய்மையின் அடிப்படையில் கம்மியான எண்ணிக்கை அதிக எண்ணிக்கையை வென்றது. புனே கம்மியான எண்ணிக்கை அல்ல, அதிகமான எண்ணிக்கை இருந்த போதும் எண்ணத்தில் ஒரு தருகுதல் ஏற்பட்டதனுடைய அடிப்படை எங்கே பிறந்தது என்று பார்க்கிறோம். அடிப்படையே புரண்டு விட்டது. கண்மணி நாயகம் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய புகாரியில் முதல் ஹதீஸாக முத்தாய்ப்பான ஹதீஸாக இன்னவர் எந்த செயல்களை செய்தாலும் அது எண்ணத்தில் அடிப்படையில் தான் பலனை கொடுக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, ஹதீஸுகளை தேடி நடப்பவர்கள் ஹதீஸை தேடி நடக்கிறார்கள். அப்பொழுது எண்ண தூய்மையின் சிறப்பை ஹதீஸுகளை கொண்டு நமக்கு விளக்குகிறார்கள். அருமையானவர்களே, ஏன் அந்த எண்ண தூய்மைக்கு அல்லாஹ் இவ்வளவு மகத்துவம் கொடுக்கிறான் என்றால், அவருடைய அரசாங்கம் இதயத்திற்குள்ளாலும் இருக்கிறது. மற்ற அரசர்களுடைய அரசாங்கம் வெளிப்படையில் இருந்தால் அல்லாஹுடைய அரசாங்கம் இதயத்திற்குள்ளாலும் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களை பார்ப்பவன் அரசாங்கத்திற்கு தகுந்த ஆய்வுகள் இருக்கும், அதற்கு தகுந்த தீர்ப்புதான் இருந்து கொண்டிருக்கும். எனவே கண்மணி நாயகம் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் முகத்துதிக்காக அமல் செய்கிறான் என்றால் அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கிறார்கள். அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது. முனாஃபிக்குகள் தான் அல்லாஹுவை ஏமாற்றான் என்று நினைத்து உள்ளம் ஒன்று வைத்து புறமொன்றாக செயல்படுவார்கள். இது முனாஃபிக்குகளுடைய ஒரு சிபத்தாக இருக்கிறது. எனவே இந்த சிபத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, இதை அடிப்படையாக அமைத்துத்தான் நாளாக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். அல்லாஹுவை நினைக்கக்கூடிய இதயம் அல்லாஹுடைய அர்த்தாக இருக்கிறது. அல்லாஹுடைய அர்த்தாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கல்வென்ற இதயம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான இடத்தில் தான் அல்லாஹ் தங்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் நீயத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அப்படி நீயத்தை பரிசுத்தமாக்குகிற பொழுதுதான் அது தீவிரமானதாக அமையும் என்று நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வெளிப்படை வேதங்களை காட்டி ஏமாற்றலாம், வெளிப்படை கோலங்களை காட்டி ஏமாற்றலாம், வெளிப்படையான நடிப்பை வைத்து மாற்றி காட்டலாம். மேலான கண்மணி நாயகம் நமக்கு காட்சி தந்த ரப்புல் ஆலமீனை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நாம் வணங்குகிறது. நம்முடைய எண்ணத்தை தீவிராக வைக்காத பொழுது நம்முடைய அமல்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுகிறது. ஒரு இடத்தை அமர்ந்து ஹதீஸை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸை தேடி நடந்த ஒரு நபர் இறுதியாக அங்கே வருகிறார். சுத்தி தேவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்க ஒருவர் நடுவில் அமர்ந்திருக்கிறார். இந்த காட்சியை பார்க்கவும் ஹதீஸை தேடி வந்தவர் கேட்கிறார், யார் என்றதும் அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தான் என்றதும் எல்லோரும் செல்வதற்கு பின்னால் அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். அபூஹுரைரா அவர்களே, நீங்கள் கண்மணி நாயகத்தோடு இருந்தவர்கள், அவர்களுடைய சுகபத்தை பெற்றவர்கள், ஆயிரம் ஆயிரம் ஹதீஸ்களை சொல்லித் தரக்கூடியவர்கள் அல்லவா, எனக்கு ஒரு ஹதீஸை அறிவித்து தாருங்களே என்றதும் நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். அது எப்படிப்பட்ட ஹதீஸ் தெரியுமா? என்னல்லாத மற்ற யாரும் கண்மணி ஆயகத்திடமிருந்து அந்த ஹதீஸை கேட்கவே இல்லை, நீங்கள் அதை என்னிடமிருந்து கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அறிவிக்க தொடங்குகிறார்கள். ஓரளவு சத்தமிட்டு அப்படியே மயக்கமிட்டு கீழே இருந்து விடுகிறார்கள். அபூஹுரைராவுடையவர்கள் உடனடியாக தண்ணீர் தெளித்து அவர்களுடைய மூச்சை தெரிந்து எழுந்து அமர்ந்து மீண்டும் இதே வார்த்தையை சொல்கிறார்கள். அருமை தோழரே, ஒரு ஹதீஸை நான் சொல்லப் போகிறேன், என்னை தவிர யாரும் அதை உங்களுக்கு நிவாரணம் செய்ய முடியாது, நான் சொல்லப் போகிறேன் என்று சொல்லி மீண்டும் ஓரளவு பயந்த மூத்தவர்களாக அப்படியே மூர்த்தியாக கீழே விழுகிறார்கள். இரண்டாவது தடவை மூன்றாவது தடவையும் இப்படியே நடக்கிறது. மூன்றாவது தலைமைக்கு பின்னால் தன்னை ஒரு சாதாரண நிலைக்கு ஏற்படுத்திக் கொண்டு அவர்களாக அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி சொன்னார்கள், கியாமத்து நாளில் எல்லா மக்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு மாமண்டபம் அங்கே இருக்கும். அங்கே சிலர்கள் அழைத்து வரப்படுவார்கள். அதில் நாம் கேட்ட செய்தி, ஒரு ஆளும் அழைத்து வரப்படுகிறார், ஒரு சகீத அழைத்து வரப்படுகிறார், ஒரு கொலையாளி அழைத்து வரப்படுகிறார். அல்லாஹ் கேட்கிறார், நான் உனக்கு இன்மை தந்தேனே, உனக்கு பொருளை தந்தேனே, உடல் ஆற்றலை தந்தேனே, நீ எப்படி செலவழித்தாய் என்று கேட்பான். அப்போது இந்த மனிதன், இறைவா நீ இன்மை தந்தாய், நான் என்னுடைய இன்மை கொண்டு குர்ஆனை ஓதி மக்களுக்கு கற்றுக் கொடுத்து மக்களுக்கு விளக்கம் தந்தேன், ஓடினேன், என் உடல் ஆற்றலை கொண்டு இஸ்லாத்துக்கு போர் செய்தேன், செல்வந்தன் நான் பெற்ற செல்வத்தை கொண்டு நான் மிகப்பெரிய அளவிலே செலவழித்தேன் என்கிற போது, நீ இல்லை இல்லை என்னுடைய விவாதுக்காகவே நீ செய்யவில்லை, உன் எண்ணமெல்லாம் பிறர் என்னை வீரர் என்று மதிக்க வேண்டும், பிறர் என்னை கொலையாளி என்று மதிக்க வேண்டும், பிறர் என்னை ஆளும் என்று மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் செய்தால், யாரை எதிர்பார்த்து நீ செய்தாரோ அவரிடத்தில் போய் பலனை கேட்டுக்கொள் என்று நிறுத்தாமல் இவர்களை நரகத்தில் இழுத்துச் செல்லுங்கள் என்று நரகத்தினுடைய காவலாளிகளுக்கு கட்டளையிடுகிறார்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி தருவது தருகின்ற பொழுது, அந்த ஹதீஸினுடைய வலுப்பத்தை, அந்த ஹதீஸினுடைய தரத்தை, அந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய கருத்தின் உள்ளாய்மை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூன்று தடவை சொல்ல வந்து அந்த கடும் கருத்தை நினைத்து நினைத்து கீழே மூர்த்தியாக விழுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, நாமும் காலையிலிருந்து மாலை வரை அதிகமான நேரங்களிலே அல்ஹம்துலில்லா என்று சொன்னாலும் அது ஒரு இபாதத், அது தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில் சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் பலனை பெற்று தரக்கூடியது. தூய்மையில்லாத நிலையிலே சொல்லக்கூடியதாக இருந்தால் அது பலனை பெற்று தராது. அருமையானவர்களே, நாம் நினைக்கலாம் நம்முடைய நிலைதான் இப்படியா என்றால், மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹ்விடத்திலே சில அமல்களை புரிந்து செல்கிறார்கள். கண்ணியத்தோடு உயர்வான எண்ணத்தோடு மிகப்பெரிய அமல் நல்ல முறையிலே செய்திருக்கிறார்கள், உன் நெருக்கத்தை பெறுவதற்காகவே செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அமலையா நீங்கள் கண்ணியத்தோடு கொண்டு வந்தீர்கள், என்ற நரகத்திலே இதை கொண்டு போய் எழுதுங்கள், இது முகமாக துய எண்ணோடு செய்யப்படாத அமல், என்று கட்டளையிடுகிறான். அடுத்து ஒரு கூட்டம் மராய்க்கத்துமார்கள் வருகிறார்கள், அற்பமான அமல், சாதாரணமான செயல்பாடுகள் என்று அல்லாஹ்விடத்திலே சிறிய அமல்களை கொண்டு வருகிறான். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இது சிறிய அமல்களாக இருந்தாலும் தூய்மையின் அடிப்படையில் செய்தாமல் இதை நீங்கள் கொண்டு போய் இன்னி ஈரந்த உயர் சுரக்கத்திலே எழுதுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அருமையானவர்களே, நானும் நீங்களும் செய்யக்கூடிய அமல் எந்த பட்டியலில் பதிவாக்கப்பட வேண்டும், நமக்கு நாளை பரந்தரக்கூடியதாக அமைய வேண்டுமா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடியதாக அமைய வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த அமல்கள் நமக்கு உயர்வை தர வேண்டும். தபூக் யுத்தக்களம் நடந்து கொண்டிருப்ப நடப்பதற்காகவே தயாராகிக் கொண்டிருக்கிறது. மகாபாகவதத்திலெல்லாம் சொல்கிறார்கள், பொருளை கொண்டு வாருங்கள், மூச்சை மூட்டையாக தானியங்கள் தேவி சம்பள குவியர்கள் எல்லாம் வருகிறது. ஒரு சகாபி காலையிலிருந்து மாலை வரையும் உழைத்து சிறிது பேரித்தன் கனிகள், சிறிதளவு பேரித்தன் கனிகள் தான் இருக்கிறது, அதை கொண்டு வந்து இறுதியில் நிற்கிறார். எல்லோரும் பெருமளவு மூட்டை மூட்டையாக தானியங்களை கொண்டு வந்து விட்டார்களே, நான் எப்படி இதை கொடுப்பது என்று கூறி கூறி எல்லோரும் செல்வதற்கு பின்னால் நாயகத்திடத்திலே கொண்டு வந்து, நாயகமே இன்று பகல் முழுவதும் உழைத்து கிடைத்த தேவித்த கரிகள் நாயகமே, இவைகள் இது கம்மியாக இருக்கிறது, உங்களிடத்திலே தருவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னபோது, உழைத்த கரங்களை கண்மணி நாயகம் பிடித்து முத்தமிட்டவர்களாக சொல்கிறார்கள், இந்த பேரீத்தன் கனிகளை கொண்டு போய் பேரீத்தம் குவியலுக்கு மேலால் கொண்டு போய் தூவி விடுங்கள். ஏனென்றால் இந்த தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில் வந்த இந்த பேரீத்தன் கனிகள் மற்ற கனிகளில் ஏதும் குறைபாடுகள் இருந்தால் கூட அதை சீர்செய்யட்டும் என்று கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், நாம் சிந்திக்கின்றோம், அல்லாஹு தஆலா தன்னுடைய தூய்மையான எண்ணத்திற்கு எந்த மரியாதையை நமக்கு தருகிறான், எந்த அந்தத்தை நமக்கு கொடுக்கிறான் அதைத்தான் கண்மணி நாயகம் நமக்கு விளக்கி காட்டுவார்கள். அவனுடைய அமலை விட சிறந்தது என்பார்கள். அருமையானவர்களே, அமல் அமல் என்று நாம் எண்ணத்தை தூய்மையாக்காமல் செய்தோம் என்றால் அவைகள் வீணடிக்கப்பட்டவைகளாக தூவிடப்பட்ட புழுதிகளைக் கொண்டு மாறும் என்று குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்தி காட்டும். இதைத்தான் நாம் தராதீருக்கு முன்னால் இது நிகழ்ந்த எங்களுக்கு தருவாயாக, நேர் வழிகாட்டுவாயாக என்ற தூய்மையான ஆயத்தின் பொருட்டால் எங்களுக்கு எதிராசீனி வழிகாட்டுவாயாக என்று நாம் துஆ ஓதுகிறோம். அருமையான சகோதரர்களே, நம்முடைய நாதாக்கள் இந்த துஆக்களை நமக்கு கற்றுத் தந்து எண்ணத்தை தூய்மைப்படுத்த சொல்லித் தருகிறார்கள். எண்ணம் தூய்மைப்படுத்துவது என்பது சாதாரணமாக அமையாது. சிலர் நாம் நினைக்கலாம், நாம் ரகசியமாக சில தர்மங்கள் செய்தாலும் வெளிப்பட்டு விடுகிறது, நம்முடைய அமலை நம்முடைய அல்லாஹ்விடத்தில் உள்ள நெருக்கத்தை அது நிறுத்தி விடுமோ என்று நினைக்கலாம். இனி ஒரு சஹாபி கண்மணி நாயகத்திடத்தில் வந்து கேட்கிறார்கள், நாயகமே, நான் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் சதக்காட்டுகிறேன், அது கூட வெளியே தெரிந்து விடுகிறதே நாயகமே, நான் என்ன செய்ய என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம், அப்படியா சதக்க அஜிரையில் உனக்கு உங்களுக்கு இரண்டு கூலி கிடைக்க போகிறது. ஒன்று வெளிப்படையான அமல்களுக்குரிய கூலியும் கிடைக்கிறது, உள்ரங்கமாக மறைமுகமாக செய்த அமல்களுக்குரிய கூலியும் கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பது யாருக்கும் தெரியாமல் இது நடக்க வேண்டும் என்று ரகசியமாக கோரிக்கையீர்கள். எப்படியோ அல்லாஹ் இதை வெளிப்படுத்திவிட்டான், உங்களை கொண்டு சில சமயங்களில் இதுபோன்று பல நபர்கள் குறை கொடுப்பதற்கு இது காரணமாக அமைந்து விடலாம். எனவே உங்களுடைய எண்ணத்தை நீக்கி இரண்டு கூலிகளையும் அல்லாஹ் தருவார் என்று நம்முடைய தூய்மையான எண்ணத்திற்கு அதற்காக வேண்டி செய்கின்ற முயற்சிக்கு அல்லாஹ் கூலியாக அர்ப்பணமாக நமக்கு தருகிறான். சமயங்களிலே செயல்கள் செய்ய முற்படுகிற பொழுது கூட எண்ணம் தூய்மையாக பொழுது அந்த செயலை மட்டும் சகாபாக்கள் ஒருங்கிக் கொண்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு வெட்டி நிறுத்துவதற்காக அவனை கீழே கிடத்தி அவனுடைய நெஞ்சுக்கு மேலாக ஏறி அமர்கிறார்கள். அப்பொழுது அந்த யகூதி காலை கரைந்து அறிவியல்வாகவனுடைய முகத்திலே துப்புகிறான். துப்பியிலும் கோபம் நெருக்கெடுத்து ஓட வேண்டும். வீரத்தின் வரையிலும் அறிவுடையவாக வந்து அதை போன்று அறிவின் தலைவாசலாகவும் இருந்ததால் உடனடியாக அந்த யகூதியை விட்டு எழுந்திருக்கிறார். நீ செல்லலாம் என்று அழைக்கிறான். அவன் கேட்கிறான், என்னோடு போர் செய்து என்னை வெற்றி வீழ்த்துவதற்காக நல்ல தர்மம் கிடைத்த இந்த இறுதி கட்டத்தில் நான் உங்கள் மீது உன் கால் உமிழ்ந்ததின் காரணத்தினால் கோபம் அதிகமானதற்கு பதிலாக ஏன் கோபம் குறைந்து எனக்கு மன்னிப்பு வழங்குகிறீர்களே என்று கேட்கிற போது அறிவதியாக சொன்னார்கள், என் உயிரும் மேலான கண்மணி நாயகம் எனக்கு ஒன்றை கற்றுத் தந்திருக்கிறார்கள், இன்னமல் ஆழமாலோ யார் எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் ஆரம்பமாக நீ இஸ்லாத்தினுடைய எதிரியான என்பதின் காரணத்தினால் உன்னை வெட்டி வீழ்த்தலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உன் மீது ஏறி அமர்ந்தேன். நீ இப்போது என் மீது காரை உமிழ்ந்தாய், இப்போது நான் வெட்டினேன் என்றால் என் மீது நீ கொண்ட தனிப்பட்ட கோபத்துக்காக உன்னை வெட்டினேன் என்ற காரணம் உள்ளமைந்துவிடும், எனவே தான் உன்னை நான் விட்டேன் என்று விளக்கம் தருகிறார்கள் என்றால் எங்கிருந்து படித்த பாடம்? கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவனே எங்களுக்கு தூய்மையான எண்ணத்தை தா என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று பக்குவப்படுத்தி சகாபாக்களை புடம்போட்ட தங்கங்களாக பரிசுத்தவான்களாக அவர்களுடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்தப்பட்ட இதயங்களாக மாற்றினார்கள். அந்த மாற்றுதலுடைய விளைவுதான் அப்படி ஆனது. கண்மணி நாயகம் சொல்வார்கள், அது காற்று ஒரு நமக்கு தூருக்குனா வெட்டியவனும் வெட்டுப்பட்டவனும் கரகத்தில் இருப்பான். வெட்டியவன் குற்றம் செய்தான், கரகத்திற்கு தகுதியானவன். வெட்டுப்பட்டவன் உயிரியல்லவா இவன்தான், அவனுமா கரகத்திற்கு. சகாபாக்கள் விளக்கம் கேட்கிறார்கள், கண்மணி நாயகம் விளக்கம் சொல்கிறார்கள், இவன் அவனை வெட்டுவதற்கும் இவன் அவனை வீழ்த்துவதற்கும் தான் தயாரானான். அவனுடைய வாழ் முந்திவிட்டது, இவன் என்னுடைய வாழ் முந்தியிருந்தால் அந்த வெட்டி அவனை இவன் வெட்டி வீழ்த்தியிருக்கலாம் தானே. அதனால் இரண்டு பேருடைய எண்ணமும் கெட்ட எண்ணமாக தூய்மையற்ற எண்ணமாக இருந்ததின் காரணத்தினால் அதனுடைய பலனை அவர்கள் இருவரும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி காட்டிய கண்மணி நாயகம் செல்வந்தாக வலியுறுத்தலாம். அவர்களுடைய பாடத்திலே அந்த புனிதமான மஜ்லிஸில் அமர்ந்து சஹாபாக்கள் பாடம் கேட்டு சாபியங்களுக்கு அதை எடுத்து சொல்லி அதற்கு பின்னால் வந்தவர்களுக்கெல்லாம் சொல்லி நாதாக்கள் சேருமார்கள், நமக்கு சொல்லித் தருவார்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ்வை நீங்கள் அடைய முடியும், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அமல்கள் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் செய்யப்படக்கூடியவைகள். அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் செல்வந்தாக வலியுறுத்தலாம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் அவைகள் இருக்க வேண்டும். ஈமானை உறுதி பெற வேண்டும் என்றால் அந்த ஈமான் எண்ணத்தின் அடிப்படையில் தான். நமக்கு தெரியும் அறிவித்து வந்ததனுடைய தத்துவம் இஜ்ரத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் புறப்பட்ட பொழுது ஒரு மனிதர் ஒரு பெண்ணை நேசித்து அந்த பெண்ணை அடைவதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார். அப்பொழுது கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை என்பது நமக்கு தெரியும், பெண்ணை நினைத்து ஹிஜ்ரத் செய்தவர் பெண்ணை அடைவார், அல்லாஹ்வை நினைத்து ஹிஜ்ரத் செய்தவர் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அறிவியல்வாக அவர்களுடைய சிராபத்தினுடைய காலகட்டம், அவர்கள் பள்ளியை சுற்றி பார்ப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வேகமாக வருகிறார், வேக வேகமாக ஒன்று செய்கிறார், நாலு மெக்காலஜி கொண்டு முடிக்கிறார், வேகமாக பள்ளியில் இருக்கும் வெளியே செல்ல முற்படுகிறார். முற்படுகிற பொழுது கலீபா அலிவலியல்லாஹ் அன்ஹு தடுத்து நிறுத்துகிறார்கள், நிறுத்தி சொல்கிறார்கள், இப்படி வேகமாக சொல்லக்கூடாது, அமைதியாக சொல்ல வேண்டும், அமைதியாக சுஜூதெல்லாம் செய்ய வேண்டும் அப்பா என்று ஒரு சட்டத்தை பறித்துக் கொடுத்து அவனை நிம்மதியாக ஒரு செய்ய செய்து நிம்மதியாக சொல்ல வைக்கிறார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் அறிவின் தலைவாக்கள் அறிவியல்லாம் வந்து வந்தவரை சோதித்து பார்க்க முற்படுகிறார்கள். கேட்கிறார்கள், நீ முதலில் சொல்கிறாயே அந்த தோல்வியை திறந்ததா, இரண்டாவது இப்போது சொல்கிறாயே இந்த தோல்வியை திறந்ததா என்று கேட்கிற பொழுது அறிவின் தலைவாக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சாதாரண நபர் அறிவியல்லாம் வந்தவர்களுடைய சிறப்பான வரக்கற்றோர் என்னவோ அவன் பதில் சொல்கிறான், ஆரம்பமாக தோல்வியே அந்த தோல்விதான் சிறந்தது, இரண்டாவது தோல்வியே அது சிறந்ததல்ல என்றதும் அறிவியல்லாம் விளக்கம் கேட்கிறார்கள். அப்போது அவன் சொல்கிறான், ஆரம்பமாக சொல்வது என்னை படைத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய ரப்பு ஆலமீனை நினைத்து சொல்கிறேன், இரண்டாவது சொல்வது ஹரிபாவாகிய அறியே உங்களை பயந்து சொல்கிறேன், எனவே முதலில் சொல்வது சொல்கிறான் எனக்கு சிறந்தது, இரண்டாவது சொல்வது சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது சிறந்ததாக நான் கணிக்கவில்லை என்று விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆதலால் வேகம் வேகமாக சொல்லலாம் என் எண்ணம் தூய்மைதான் என்று மற்றவராக இருப்பதற்கல்ல, நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், உள்ள ால் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக நாம் மாறுவோம், இல்லாவிட்டால் நீர் வேடிக்கை அமல்களாக மாறிவிடும். அல்லாஹு தாரா அவனிடத்தில் நாம் செய்யப்படக்கூடிய நம்மால் செயல்படுத்தப்படக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க தூய்மையான அமல்களாக அல்லாஹ் ஆக்கி அனுமதிவானாக, இதயத்தை பரிசுத்தப்படுத்தி தந்தமுடிவானாக, வெளிரங்கமான நம்முடைய ஆடைகளை எல்லாம் நாம் சுத்தப்படுத்துவதை போல் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹு தாரா பரிசுத்தப்படுத்தி தூய்மையான உள்ளமாக ஆக்கி அதன் பிரதிபலிப்பாக தூய்மையான செயல்பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்பட ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்கை தந்தமுடிவானாக. வெள்ளிக்கிழமை இரவாக இருப்பதால் தீவு படுத்துகிறேன், அதிகம் அதிகம் செலவாக்கி ஓதுங்கள். கண்மணி நாயகம் அது அதிகம் அதிகம் செலவாக்கை ஓத இன்றைய தினம் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் என்பதால் நான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அதிகபட்சம் செலவாக்கி ஓடுவோம், கண்மணி நாயகத்திற்கு அப்பாவாசை பெறுவோம். அல்லாஹு தாலா செய்ய சௌக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தொந்தரவு புரிவதோடு கண்மணி நாயகத்தை கனவிலும் கனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பலகமடையும் பேரின்ப பாக்கியத்தை பெற்று புரிவதோடு அவர்களோடு சுவனத்தில் அறிவிருக்கும் வாழ்க்கையத்தையும் அல்லாஹ் நிறைவாக தொந்தரவு புரிவானாக.
الحمد لله الحمد لله رب العالمين الحمد يواصينا عمه ويتاكي مزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اوصل وبلغ نصرة الله بما قرعناه من كلامك القديم مقبولة مرضية متصلة منا إلى روح سيدنا هادينا قرة أعيننا وسيلتنا شفيعنا مولانا من جانا ثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وأرزقنا حوله المورود ولا تحرمنا رؤيته يا رب العالمين وارزقنا رؤيته في المنام والرحلة مرات بعد كرات يا رمين وارنا اتباعه ظاهرة وباطنا وارتنا بكأسه وانفعنا بمحبته واحشنا تحصل للوائه المعقود واسقنا بدار داره النعيم يا رب العالمين وانصرنا بنصرته واحمنا بحمايته وامددنا بمدده يا رب العالمين ثم إلى حضرات الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين ثم إلى أرواح أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها اللهم زد لهم فضلا على قبرهم درجتنا على درجتهم كرامتنا على كراماتهم يا رب العالمين اللهم انفعنا بعلومهم وبركاتهم وأسرارهم وسيولاتهم يا رب العالمين اللهم تمم نياتنا وحصل مقاصدنا واقضي حاجاتنا واشف أمراضنا ودفع بلياتنا وارحم موتانا يا أرحم الراحمين اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل الله منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآله الأبرار ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين
الصلاه والسلام